அருணாச்சலேத் ஸ்மரணாத் முக்திகி என்று சொல்வார்கள். நினைத்த முக்தி தரும் திருவத்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களிலே இல்லை, எல்லா ஸ்தலங்களிலேயும் கூட திருவண்ணாமலையை, அண்ணாமலையை நினைக்க முக்தி. நினைச்சாலே முக்தி தரக்கூடிய அந்த அண்ணாமலையை வைத்து ஆரம்பிக்கக்கூடிய 18வது பாடலாக திருவம்பாவை பாடல் இன்றைக்கு பார்க்கிறோம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்வாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து அடையலோர் இம்பாபா என்று சொல்லக்கூடிய பாடல். இன்றைக்கு நாம் இரண்டு அடியார்களை இதுல பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக சில பொதுவான கருத்துக்களாக, இறைவன் ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லாஹ் அலிமல்லன் என்று பெண்ணாகி எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன், அவற்றை தாண்டியவனும் கூட. இத உபநிஷத்துக்கள் சொல்லும் பொழுது தொம் ஸ்திரீ தொம் புமானசி தொம் குமார உதவா குமாரி என்றும் நைவ ஸ்திரீ நபுமானேஷு நச்சைவாயம் நபும் சககா என்று சொல்லும்படியாக ஸ்வேதாஸ்வர உபநிஷத்தெல்லாம் சொல்லும். அப்படி இவன் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி இருக்கக்கூடியவன். அதிலே நதத்ர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் என்று சொல்லும்படியாக கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடுங்கி தாரகைகள் தாமகலை என்று சொல்லக்கூடியதெல்லாம் அப்படியே வேதத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்கள். இது ஒரு கருத்து. இரண்டாவது, இங்கு எந்த அடியாரை வேண்டுமானாலும் இங்கு பொருத்தி பார்க்கலாம். இது எம்பெருமானை பற்றி மட்டுமே சொல்லுவது கிடையாது, அப்படியே அடியவர்களை சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் அடியவர்கள் விண்ணோர் மடியின் முனித்தொகை வீர், அதாவது மேல இருக்கக்கூடியது கம அடுத்தது விண்ணோர் முடியின் மணித்தொகை இல்ல, விண்ணோர் முடித்தொகையின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடுங்கி தாரகைகள் தாமகல திரு அண்ணாமலையானுடைய அடிக்கமலத்தை சென்றிறைஞ்சக்கூடிய அடியவர்கள் அவர்களுக்கு என்னாகிறது, கண்ணார் இரவி கதிர் வந்து கார்பரப்ப ஞானம் வரும் பொழுது அஜ்ஞானம் என்கின்ற இருளானது ஓடுகின்றது, தன்னார் ஒளிவழங்கி தாரகைகள் தாமகல என்று சிறிது சிறிதாக இருக்கக்கூடிய பாபங்கள் அஜ்ஞானம் போகும் பொழுது அவர்கள் முன்னே செய்த வினைகள் எல்லாம் கூட இறைவனை அடிபணிந்த பொழுது இந்த பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய வினைகள் எல்லாம் ஓடுகின்றன என்கின்ற சாஸ்திர கருத்து இங்கு சொல்லப்படும். ஆக எந்த அடியாரை வைத்து பார்த்தாலும் இது பொருத்தமாக இருக்கும். அடுத்தது, அப்படிப்பட்ட அடிவர்கள் யார், பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி நின்றான் என்று எம்பெருமான் அந்த அடியார்களாகவே இருக்கிறான். இப்படித்தான் ஒரு சரித்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடியார்களாகவே இருக்கிறான் என்பதாக பார்க்கலாம். அவன் பெண்ணாக இருக்கக்கூடியதும் அடியவனே, ஆணாக இருப்பவனும் அவனே. திருவடியார் அடியார்களிலே ஆண் அடியார் பெண் அடியார், சின்ன பையன் அவர் அடியாரா இல்லையா, பெரிய ஆளுதான் அடியாரா, பிரித்து பார்க்க முடியாது. இவர் இன்ன ஜாதி அடியார், இவர் அந்த ஜாதி அடியார், இவர் படிச்ச அடியார் படிக்காத அடியார் கிடையாது. அடியவர் அடியவர் அவ்வளவுதான். அடியவர்னா என்னன்னு நம்ம 20வது பாட்டில் பார்க்க போறோம். அடியவர்னா அடியவர் அவ்வளவுதான். அவர் வந்து படிச்சிருக்கிறாரா படிக்கலையா, இந்த ஜாதியா, அவர் என்ன மீளா மேலா கீழா, எதுவும் கிடையாது. இறைவனுடைய அடியவர் என்று வந்துவிட்ட பொழுது இறைவனுக்கும் மேலாக அவர்கள் துதிக்கப்படுகிறார்கள். ஆக பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமா என்று நாம் பார்க்கும்படியாக, இறைவனை கண்ணால நம்ம பார்க்க முடியல, ஆனால் இறைவனுடைய அடியவர்களை பார்க்கிறோம். கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்று அவர் தான் அடியவர்கள். யாரு, சிவபெருமான் இல்ல, சிவபெருமானுடைய அடியவர்கள் கண்ணார் அமுதமுமாக நடமாடும் கோயில் நம்பர் என்று படமாட கோயில் நம்பர் அவர், இவர் நடமாடும் கோயில் நம்பர்களாக அடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பூங்கலல்களை பாடி பெண்ணே, அதாவது இந்த பிறப்பை எடுத்திருக்கக்கூடிய நாயகி பாவத்திலே இருக்கக்கூடியவர்களே, பூம்புணல் பாய்ந்து இந்த உலகத்திலே அடியவர்களை நினைத்திருங்கள். எல்லா அடியாரையும் இவர்களை பேதப்படுத்தி பார்க்காது அவர்களுடைய திருவடிகளை பாடுங்கள் என்று சொல்வதாகவும் ஒரு கருத்து. இரண்டாவது, மூன்றாவது, இதுல பொதுவான ஒரு முதல் சிறப்பான ஒரு அடியாரை பார்க்கிறோம். யாரது, பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனை மேராகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி என்று இதையே முதல் பாடலிலேயே குறிக்கிறார். இந்த திருத்தண்டர் புராணம் எங்கே ஆரம்பிக்கிறதோ, தடுத்தாக்கொண்ட புராணம் இல்லை, முதல் நயனார் யாரு, தில்லைவாழ் அந்தனர் தான் அடியார்க்கும் இடையே நின்று தில்லைவார் அந்தனர் புராணம் ஆரம்பிக்கிறதே, ஆதியும் நடுவுமாகி அளவிலா அளவும் ஆகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியானிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்பாரே. அப்படி அந்த எம்பெருமானை எம்பெருமானுடைய அடியவர்களான தில்லைவாழ் அந்தணர்களை நினைப்பிக்க கூடிய வரிகள் தான் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான். யாரு? கண்ணார் அமுதமாக நிற்கக்கூடியவன் அந்த தில்லை சிற்றம்பலம் தான். வேற யாரு இருக்க முடியும்? தில்லை சிற்றம்பலத்தை விட அந்த அழகு ஆனந்தம் வேற எங்க? உருவத்தோடு இருக்கக்கூடிய மேனி இல்லையா? அடுத்தது சொல்லுவார் இதே இதுல தில்லைவாழ் சரித்திரத்துல, கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலனோடிய நீதி என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய அடியவரான தில்லைவாழ் அந்தனரை சொல்லக்கூடியதாகவும் இதை நினைவுபடுத்துகிறது. தன்னார் ஒளி வழங்கி தாரகைகள் தாமகல என்று சொல்லும்படியாக இந்த பாவமெல்லாம் அகலும்படியாக அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கியுள்ளார் என்று சொல்வார். அருங்கலி அதாவது இந்த கலியான கலி தோஷமெல்லாம் நீங்கும்படியாக யார்? தில்லைவாழ் அந்தனர்களாம். செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார் மும்மை ஆயிரவர் தங்கள் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேரொன்றில் தம்மையே தமக்கப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார் என்று சொல்லும்படியாக அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்களாக நம்ம திருப்பி திருப்பி ஒரு கருத்து இங்கே பார்க்கிறோம். இறைவனை விட உயர்ந்தவர்களாக அடியவர்கள் இங்கே நம்ம நினைவுபடுத்திக் கொண்டு வருகிறோம். தம்மையே அவர்கள் இறைவனையே ஒப்பானவராக இங்கே சேக்கிழார் பெருமான் தில்லைவாழ் அந்தனரை சொல்வார்கள். ஆக பெண்ணாகி ஆணாய் அலியாய் திறங்குழி சேர் முன்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்று சொல்லும்படியாக இங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள் இந்த சம்பந்தர் புராணத்துல இதை சொல்லும் பொழுது இதுக்கும் காரணம் உண்டு. நான் எப்படி ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதற்கு காரணம் உண்டு. திருஞான சம்பந்த பெருமான் திருத்தில்லைக்கு செல்லுகிறார். சிதம்பரம் போகும் பொழுது சிவபெருமான் ஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். என்ன காட்சி? தில்லைவாழ் அந்தனர்கள் அத்தனை பேரும் சிவகணநாதர்களாக அங்கே காட்சி கொடுக்கிறார். இதை திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் சம்பந்த பெருமான் காட்டி கொடுக்கிறார். அங்கே சம்பந்தருடைய பாடத்துல பாடும் பொழுது அண்டத்து இறைவர் அருளால் அணிதில்லை முண்ட திருநீற்று மூவாயிரவர்களும் தொண்ட தகைமை கணநாதனாய் தோன்ற கண்ட பரிசு பெறும் பாணர்க்கும் காட்டினார் என்று பாடுவார். தான் மட்டுமே அவர் பார்க்கவில்லை, மற்றவர்களுக்கும் காட்டுகின்றாராக. தில்லைவாழ் அந்தணர்களை இங்கே நினைத்துக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். அவர் அதற்காகத்தான் பதிகம் பாடினாரா, ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று சொல்லும்படியாக இவர்களாலே பூஜிக்கப்பட்ட இறைவா என்று சொல்லும்படியாக அந்த இறைவனை பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இப்போ தில்லைவாழ் அந்தணர்களை நினைவுபடுத்தக்கூடியது இந்த ஒரு பாடல். அதுக்கு இன்னொன்னு உண்டு. இது மட்டுமே கிடையாது, இன்னொரு இடத்திலையும் இறைவன் திருவிளையாடல் செய்திருக்கிறார். ரொம்ப அருமையான சரித்திரம் இங்கே. அது பொருத்தமா இந்த இடத்துல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழிசேர் மண்ணாகி விண்ணாகி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திரத்தையும் பார்க்கலாம். திரியவப்பேரூர் என்று சொல்லக்கூடிய சோழவள நாட்டிலே ஒரு ஊர். அதில் நமிநந்தி அடிகள் என்று சொல்லக்கூடியவர் அந்தனர் குலத்திலே உதித்து வருகிறார். தன்னுடைய அந்தனர் குலத்திற்கு இருக்கக்கூடிய அறத்தையெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். என்ன என்ன முத்தி வளர்த்தல், ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், ஏற்றல், ஏற்றுவித்தல் என்று சொல்ல கொடுத்தல் என்று சொல்லும்படியாக அறுதொழில் மறை அந்தனராக இருக்கிறார். அப்படி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவர்கள் அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இதிலே வேத பொருளாம் அப்பொருளாமாபாடி என்று இந்த வேத பொருளாக இருக்கப்பட்டவன் சிவபெருமானே என்று கண்டு தெளிந்தார். அதுதான் முக்கியம். அந்தணனாக இருப்பது ஒன்று, வேதங்களை எல்லாம் அறிவது அது கடமை. ஆனா வேதங்களிலே தெளிந்த பொருளாக இருக்கப்பட்டவன் சிவபெருமானே என்று தெரிந்து தெளிந்து கொள்வதற்கிறதே அதுதான் அருமை. இவர் தெரிந்து கொண்டவர். ஆன காரணத்தினாலே சிவபூஜையும் தன்னுடைய நித்திய நைமித்திக கர்மாக்களும் குறைவராது செய்து கொண்டு வருகிறாராம். இவர் வரும்பொழுது ஒரு முறை திருவாரூருக்கு அருகில் இருந்த திருவாரூருக்கு வருகிறார். மாலை நேரமானது, இறைவனுக்கு விளக்கரிக்க வேண்டும் என்று நினைத்தார். இறைவனுக்கு விளக்கரிக்க வேண்டும் என்று நினைத்த உடனேயே அகல் இருக்கிறது, திரி இருக்கிறது, நெருப்பு அங்கிருந்து வாங்கி கொள்ளலாம், நெய் வேண்டுமே. இப்ப நம்ம போடுற மாதிரி என்னென்னமோ எண்ணெய் இந்த பேக்கெட்ல, இது தீபத்துக்காக மட்டும்னே எண்ணெய் போடுறோம். அது என்ன எண்ணெய்ன்னு தெரியல, தீபத்துக்காக மட்டும்னே ஒரு எண்ணெய், அதை சாப்பிடக்கூடாது. அப்படின்னா சாப்பிட முடியாத ஒரு எண்ணெயை போடலாமா? நினைத்து பாருங்கள். இப்போ நெய் விளக்கு ஏற்றினார்னார், ஆடுன அந்த ஐந்து விஷயங்களிலே முக்கியமானது நெய்யாக ஒன்றை கொடுக்கிறது, அந்த பசு கொடுக்கிறது. அது இறைவனுக்கு அபிஷேகம் மட்டுமல்ல, தீபத்திற்கு ஏற்றுவதற்காகவும் இருக்கிறது. அதை கேட்க வேண்டும் என்று பக்கத்துல ஏதோ ஒரு வீட்டுல போய் கேட்டார், நெய் கொடுங்கள் என்று கேட்டார். எதுக்காக? தீபம் ஏற்றணும். எங்க? திருவாரூரில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு. அவர் சிரிக்கிறார். காரணம் என்ன? இவர் தட்டிய வீடு ஒரு சமணருடைய வீடு. அவர் சொன்னார், உங்க பகவான் கையிலேயே தீய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு நெய் விளக்கு தேவையா? அவர் கேட்கிறார். அவர் ஒரு கையில் தீ உள்ள உம்முடைய இறைவருக்கு அததுக்கு பிரயோஜனம், அதுவும் மிகை கான். நீ தேவைப்பட்டா தண்ணீர விளக்கு ஏற்றினார். நீ தேவைப்பட்ட தண்ணீர விளக்கு விளக்கு ஏற்றினார். மனம் நொந்தார். நவிநந்தேவிகள் அங்கிருந்து வருகிறார். இறைவா இப்படி ஆனதே என்று சொல்லி கமலாலயத்திலே இருக்கிற நீர் எடுத்து வந்து நாடெல்லாம் அறியும்படியாக நீரினாலே திருவிளக்கு ஏற்றுகின்றார் நவிநந்தேவிகள் அங்கே. ஏன்னா அசரீதி சொன்னதான், இந்த குளத்தில் நீரை உண்டு நீ ஏற்று, உன்னுடைய தீபமானது ஏற்றுவிக்கப்படும் என்று. கழிப்பினுடன் நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறியே என்று சொல்லும்படியாக அந்த எரிக்கிறார். எல்லாரும் அதிசயிக்கின்றார்கள். இதே சமயத்துலதான் முதலே பார்த்தோம் தண்டி அடிகள் என்று சொல்லும்படியாக அவருடைய காரணத்தினாலையும் சமணர்கள் எல்லாம் அங்கிருந்து ஒட்டுவிக்கப்பட்டார்கள். சோழ மன்னனானவன் திருவாரூருக்கு எவை முறையாக செய்யப்பட வேண்டுமோ அந்த முறையான எல்லாவற்றையும் செய்தான். அவன் என்ன என்ன செய்ய வேண்டுமோ செய்து உயர்வு பெற்றான் என்றெல்லாம் இந்த சரித்திரத்திலேயே சொல்லுகின்றார். தினமும் அந்த திருவாரூர் பெருமானை தியாகேஸ்வரை அந்த எம்பெருமானை திருவோலக்கம் சென்று கண்டு தொழுது வருகிறார். தினமும் அந்த திருவாரூருக்கு சென்று வருகிறார். இவர் போயிட்டு வருவார். வந்த பிறகுதான் என்ன செய்வார்? தன்னுடைய காரியங்கள் என்ன உண்டோ அதையெல்லாம் செய்கின்றார். ஒரு நாள் இறைவனை தரிசிப்பதற்காக செல்கிறார். இங்கேதான் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய அந்த விஷயம் வருகிறது. அங்கே செல்லும் பொழுது தேவர் பெருமான் எழுச்சி திருமணரை குறுநாள் எழுந்தருட யாவரன்னாதுடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பர் தாமும் உடன் சேவித்து அணைந்து விண்ணவரன் காவலாளர் ஓலக்கம் அங்கே கண்டு களிப்புற்றார். திருமணலை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த எம்பெருமான் எழுந்தருளுகிறார். அங்கே போகிறார். இவர் எம்பெருமானை தரிசிப்பதற்காக போகிறார். அவனுடைய திருவோலக்கத்தை கண்டு தரிசிக்கிறார். அங்கே எல்லா குலத்தினரும் வந்து எம்பெருமானை தரிசிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இதுவரைக்கும் இடத்திலே அந்த மனத்தில் ஏதாவது இருந்திருக்கலாம். ஏன்னா இது மிக குறிப்பாக இந்த இடத்துல கொண்டு வருகிறார். எல்லா குலத்தினரும் வந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் தேவர்கள் ஏன் எம்பெருமானுக்கு வந்து வெளியில தேர் திருவிழாலாம் நடக்கிறதுன்னா அந்த காலத்துல எம்பெருமானை தரிசிக்க முடியாதபடியாக சில குலத்தினர் இருந்தார்கள். அவர்களும் பார்க்க வேண்டும். ரெண்டாவது, ஈவன் இந்த குலத்தில பிறந்திருந்தாலும் கூட எம்பெருமானை தரிசிக்க முடியாதபடியாக சுமங்கலிகள் அல்லாதவர்களாக இருக்கும் பொழுது போக முடியாதபடியாக சில சமயங்கள் உண்டு. வைதவானவர்களாலே போக முடியாது. இப்ப இறைவனே கவலைப்பட வேண்டாம், நீ என்னிடத்துக்கு வர வேண்டாம், நானே உங்கள் இடத்துக்கு வந்து உங்களுக்கு அருள் செய்கிறேன் என்று சொல்வதற்காகத்தான் திருவிழாக்கள் எல்லாம். இறைவன் இங்கனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பற்பாதம் தந்தருளுகின்றான். இதுக்குத்தான் திருவிழாக்கள். இந்த திருவிழா பார்க்க போனார். பார்த்தாரங்கே பல ஜாதியினரும் பல மதத்தினரும் அங்கே பல ஜாதியினர் அங்கே வந்திருக்கிறார்கள். மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு எழுந்தருளுகிறார். ஆனால் வீட்டுக்கு உள்ள போகாம வெளியிலே இருக்கிறார். மனைவியார் கேட்கிறார், திங்கள் முடியார் பூஜனைகள் முடித்து செய்யும் கடன் முறையால் அங்கிதனை வெட்டமுது செய்து பள்ளி கொள்வீர். அந்த எந்திரமானுக்கு பூஜை செய்து எதை எது நித்தியமான காரியங்கள் எது இந்த அக்னி காரியங்கள் உண்டோ அதெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு உறங்க போகலாம் அப்படின்னு சொல்றார். இவர் சொல்லுகிறார், இங்கேதான் சரித்திரமே முக்கியமானதாக உண்டு. அடியவர்கள் இருந்தாலும் நம்முடைய கோது ஆட்டி குற்றங்களை எல்லாம் ஆட்டி இறைவன் நம்மை அகற்றி நம்முடைய குற்றங்களை எல்லாம் அகற்றி இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறானே இந்த சரித்திரம் இங்கே வரும். தங்கள் பெருமான் திருமணலிக்கு எழுச்சி சேவித்து உடன் நண்ண எங்கும் எல்லோரும் போத இழிவு தொடக்கிற்று எனை என்று ஆதலாலே குளித்து அடுத்த தூய்மை செய்தே அகம் புகுந்து வேதநாதர் பூஜனையை தொடங்க வேண்டும். நான் போன வெளியில போனேன், அங்கு என்ன ஆனது? எல்லாரும் எல்லா ஜாதியினரும் வந்திருந்தார்கள். ஆன காரணத்தினாலே நான் அசுத்தனானேன், நான் சுத்தி செய்து கொள்ள வேண்டும். ஆதலினாலே எனக்கு குளிப்பதற்கெல்லாம் அங்க நீ சீத நன்னீர் முதலான கொண்டிங்கு அணைவா என்று சொல்ல அந்த அம்மாவும் உள்ள போறாங்க. இறைவன் அருளாலே இவர் நான் சொல்லல அருணீர்னா இவர் நம்முடைய சேக்கிழார் பெருமானே சொல்லுகிறார். ஆய பொழுது தம் பெருமான் அருளாலேயோ மேனிகினில் ஏயும் அசைவின் அயர்வாலோ அறியோம். சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், இவருக்கு ரொம்ப களைப்பாலையா இல்ல எம்பெருமானுடைய அருளாலேயா திடீர்னு தூக்கம் வந்தது. தூங்குகின்றார். அந்த இடத்துல இறைவன் காட்சி கொடுத்து சொல்லுகிறார், ஞானமறையோ ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் என்று சொல்லி அகழுகிறார். அவ்வளவுதான், திடுக்கிட்டு எழுந்தருளுகிறார். ஆஹா, நான் தவறு செய்து விட்டேனே. இறைவனுடைய அடியவர்கள் இறைவனை பார்க்க வந்த பொழுது இவர்கள் வேற குலம், அவர்கள் சுத்தர அசுத்தரா என்றெல்லாம் நினைத்து விட்டேனே. நான் அப்படி நினைத்து நான் பண்ணக்கூடிய காரணம்தான் சுத்தமான காரியம் என்று நினைத்தது என்னுடைய தவறு இல்லையா என்று நினைத்து அங்கே தன்னுடைய காரியங்களை முடித்து செல்லுகின்றார். திருவாரூருக்கு செல்லுகின்றார். அங்கே தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார், எல்லாரும் மைவத்தனைய மணிகண்டர் வடிவேயாகி பெருவொழியால் மொய்வைத்தமர்ந்த மேனியராம் பரிசு கண்டு முடிகுவித்த கை வைத்து அஞ்சி அவனிமிசை விழுந்து பணிந்து களி சிறந்தார் என்று அங்கே திருவாரூரில் பிறந்திருக்கிறார்களே, அத்தனை பேரும் எம்பெருமானுடைய வண்ணமாகவே எம்பெருமானுடைய தன்மையாகவே இவருக்கு காட்சி கொடுக்கிறார்கள். அடியேன் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்து அருளால் குடியும் திருவாரூரகத்து புகுந்து வாழ்வார் குவலயத்து என்று சொல்லும்படியாக நான் தவறு செய்தேன். இங்கு உள்ள எல்லாரும் எம்பெருமானுடைய சுரூபமாக இருக்கின்றார்கள் என்று திருவாரூரிலே இருக்கின்ற ஒவ்வொரு மணல்துகளும் சிவலிங்கமாக, திருவாரூரிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் எம்பெருமானாக இருக்கின்றார்கள் என்று நினைந்து தன்னுடைய தன்மையை மாற்றி இறைத்தொண்டு ஆற்றினார் நமினந்தடிகள் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை இங்கு பார்க்கிறோம். பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி என்று சொல்லும்படியாக இறைவனே இந்த இடத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறான். அங்கே பார்த்தது அந்த சரித்திரத்தில் பார்க்கலாம், தம்முடைய அடியவர்கள் இறை வடிவமாகவே இருப்பதை இறைவன் காட்டி கொடுக்கிறான். திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவாரே, திருவாரூரிலே பிறக்க முக்தி. நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அண்ணாமலையை நினைக்க முக்தின்னு ஆரம்பிச்சோம், திருவாரூரிலே பிறக்க முக்தி பெரிய பாக்கியம். அந்த இடத்துல பிறந்தாலே போதும் அவர்களுக்கு முக்தி நிச்சயமாக கிடைக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேருமே சிவகணத்தவராக இருக்கிறார்கள் என்கின்ற தன்மையை சுட்டிக்காட்டினான். இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் உண்டு, அடியார்களிடத்திலே பேதம் பார்க்க முடியாது. இறைவனுடைய அடியவர் பூஜனையை விட இதேதான் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்துல பார்க்கிறோம். சிவகோசரியார் எது வேத ஆகமங்கள் சொன்னதோ அதன் முறைப்படி செய்யக்கூடியவர், ஆனால் கண்ணப்பரோ அன்பின் வழி நின்று பூஜை செய்தவர், ஆகமத்து வழி நின்று பூஜை செய்தவர் சிவகோசரியார், தவறு கிடையாது. அன்பின் வழி நின்று பூஜை செய்தவர் கண்ணப்பர், தவறு கிடையாது. ஆனால் இது குறைவோ என்று சிவகோசரியார் நினைத்த பொழுதுதான் அவன் பக்கல் அன்பெல்லாம் அவன் செய்யக்கூடிய செய்கையெல்லாம் நம்முடைய பக்கலிலே இருக்கக்கூடிய அன்பு என்று சிவபெருமான் சிவகோசரருடைய கனவிலே வந்து சொல்லி அந்த திருவிளையாடலை செய்கின்றார். ஆன காரணத்தினாலே அடியவர்களெல்லாம் இறைவனுடைய ஸ்வரூபம், அடியவர்களெல்லாம் இறைவனே என்று நினைந்து அடியவர்களை தொழ வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அடியவர்கள் கருணையினாலே கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிவழங்கி தாரகைகள் தாமகளே என்று சொல்லும்படியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய் இறைவனுடைய கருணையானது நமக்கு சேருகின்றது என்கின்ற தத்துவம் உண்டு. இன்னொரு அழகானது உண்டு, நான் ரொம்ப இழுக்க முடியாது. ஆனா கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடின்னு இருக்கிறதே, தயவு செய்து கோயிலுக்கு போகும் பொழுது அந்த கோயிலிலே இருக்கின்ற இறைவனை உணர்ந்து பாருங்கள். கண்ணால பாக்குறதில்ல, மனத்தை நான் ரொம்ப பெரிய ஞானி எல்லாம் நான் சொல்லல. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தன்மை உண்டு. நீங்க திருக்காலத்தில போனா ஒல்லியா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் திருக்காலஹஸ்தீஸ்வரர் பார்த்தா. இதே இது நீங்க தஞ்சாவூருக்கு போய் பாத்தீங்கன்னா பயமா இருக்கும், ஏன்னா பெரியவரா இருப்பார், பெரிய சுவாமி. அதே மாதிரிதான் திருப்புணவாயில் இருக்கு, அதாவது ஆவுடையார் கோயில் இருந்து அங்கிருந்து போகலாம். திருப்புணவாயில் சமுத்திர பெருமானுடைய பாடல் பெற்ற ஸ்தலம், அங்க போனா ரொம்ப பெரியவரும் இல்ல ரொம்ப சின்னவரும் இல்ல, பாக்குறதுக்கு ஒரு கம்பீரமா மகாராஜா இருக்கிற மாதிரி இருப்பார். அவருக்கு வந்து ஒரு மூலத்திலையும் சுவாமிக்கு பட்டு சாத்தலாம், பத்து மூலத்திலையும் சாத்தலாம், அப்படி இருப்பார் அந்த திருமேனி. இதே திருமான மேல நீங்க இருக்கலாம், திருச்சியில மேல போனால் தாய்மான சுவாமியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுவாமி, ரொம்ப அழகா அலங்காரம் செய்திருப்பார்கள், எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இதே இது கபாலீஸ்வரர், அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா அம்பிகை அடியே என்ன சொல்றது, பலவிளக்க நகையோடு வடவிளக்க இருக்கக்கூடிய அம்பிகை, ஒரு பக்கம் செல்வம், இன்னொரு பக்கம் இந்த செல்வம் நிலையாமைன்னு சொல்லக்கூடிய கபாலீச்சரத்தர், தன்னுடைய திருவோடு கையில ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய கபாலீச்சரத்தர். ஆனா அதுல ஒரு அழகு தெரியும், இதெல்லாம் சிவலிங்க திருமேனிகளை பற்றி நான் சொல்லி வரக்கூடியது. ஒவ்வொரு திருமேனியையும் பார்க்கும் பொழுது, சிவலிங்க திருமேனிகளை பார்க்கும் பொழுது, உங்களுடைய மனத்துல ஏதாவது ஒண்ணு தோன்றும். தயவு செய்து அப்படி தோன்றுவதை யோசித்து பாருங்க. மதுரைக்கு போனா ஒரு விதமா இருக்கும், சங்கரன் கோயிலுக்கு போனா இன்னொரு விதமா இருக்கும், இதே திருநெல்வேலிக்கு போனா இன்னொரு விதமா இருக்கும். பார்க்கும் பொழுது அந்த பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஒவ்வொரு எல்லா சிவலிங்கம் தான், சிவலிங்கம் ஒரே மாதிரி இல்ல. மற்ற சிவலிங்கம் சாதாரண இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதா நம்ம எல்லாரையும் பார்க்க மாதிரி இருக்கும். இங்க பார்த்தா அவருக்கு ஒரு உருவம் அந்த இடத்துல, நீங்க எப்படின்னா ஒரு ஐடென்டிபிகேஷன், ஒரு அடையாளம் கொடுக்க முடியும் அந்த இடத்துல மனத்திலே நிறுத்தும்படியாக இருக்கக்கூடியவர்கள். ஆக கண்ணார் அமுதமுமாய் நின்றான். இதோட சிறப்பு என்னன்னா, திருத்தில்லைக்கு போக வேண்டும். ஒரு நாள் போகாமல் இருப்பேனோ, நாளை போவேன் நாளை போவேன் என்று இருந்தாலே, அந்த தில்லை சிதம்பரம் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி பிணியும் பாவம் என்று கீர்த்தனைகள் பாடுவாரே, அது மாதிரி ஆடும் சிதம்பரமோ, நடராஜன் ஐயன் ஆடும் சிதம்பரமோ என்று அப்பேற்பட்ட அழகு. பக்கத்துல நாணி இருக்கக்கூடிய சிவகாமி ஐயர் காண கண் கோடி வேண்டும், காண கண் கோடி வேண்டும். கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி. இத தரிசனம் செய்வதற்காகவே ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி தேடி செல்ல வேண்டும் என்று வேண்டி அந்த எம்பெருமானுடைய திருவருளாலே அடியவர்கள் வாழ, அடியவர்கள் அருள் நம்மீது பொழியிட்டும், நாம் வாழ, நான்மறைகள் வாழ, திருவடியாரே மிகச்சிறந்தவர்கள், அவர்களுடைய தொண்டே மிகப்பெரிய தொண்டாக இருக்கின்றதென்று அடியவர்களுடைய திருவடிகளிலே நம்முடைய முடிவைத்து வணங்குகின்றோம், முடிக்கின்றோம்.